The following is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text number 30 through 34, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in February of 1969 in Los Angeles.
Pinvaram, Bhagavad Gita Unmayuravil, 6th adhyayam, 30 mudal 34 varailana shlokangalukku, upanyasam valangiyavar, Devathiru, பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் பிப்ரவரி மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
For one who sees me everywhere and sees everything in me, I am never lost, nor is he ever lost.
30th ஸ்லோகம். என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை.
அவ்வளவுதான்.
எப்படி நீங்கள் கிருஷ்ணரை இழந்தவராக இருக்க முடியும்? சதாதத் பகவ பாவிதா, இந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயிற்சி செய்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணரை இழந்தவராக இருக்க மாட்டீங்க. மரணத்தின் போது உறுதியாக நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட போவீங்க. வேற எங்கே போக போகிறீங்க? நீங்கள் கிருஷ்ணரை இழக்க
போகிறதில்லை.
கௌந்தேய பிரதிஜானீ நமே பக்த பிரணஷதி. மேலும் கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறார், எனது அருமை அர்ஜுனா, எனது தூய பக்தன் எப்பொழுதும் என்னை இழப்பதே இல்லை.
டோன்ட் பி லாஸ்ட் கிருஷ்ணா, தட் இஸ் பர்ஃபெக்ஷன், தட் இஸ் பர்ஃபெக்ஷன்.
நீங்கள் கிருஷ்ணரை இழந்தவராக இருக்காதீங்க, அதுதான் பக்குவமான வாழ்க்கை.
Simply don't be lost to Krishna.
Veramane Krishna ra marandu irukadinga.
You can forget all things and don't forget Krishna.
Neenga ellathaiyum marakkalam ana Krishna ra marakkadinga.
Then you are richest.
Appa neenga periya selvandara irupinga.
People may see you are very poor man, just like Goswamis.
மக்கள் உங்களை மிகவும் ஏழ்மையானவரா கூட பார்க்கலாம், கோஸ்வாமிகளை மாதிரி.
They adopted very poor life, mendicant. They were ministers, very opulent, very honorable gentlemen. Rupa Goswami, Sanatana Goswami, learned scholars, rich men, ministers. In every respect, their social position so high. But they accepted these mendicants.
அவர்கள் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையை பிச்சை எடுக்கிற மாதிரி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்கள் மந்திரிகளாக இருந்தாங்க, ஐஸ்வர்யம் இருந்தது, ரொம்ப கௌரவமாக இருந்தாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க, மிகவும் கற்றறிந்த பண்டிதர்களாக இருந்தாங்க, மந்திரிகளாக இருந்தாங்க, எல்லா விதத்துலேயுமே சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த பிச்சை எடுக்கிற நிலையை
ஏற்றுக்கொண்டாங்க.
கோஸ்வாமிகளுடைய பிரார்த்தனைகள்ல நீங்க பார்க்கலாம், தக்வா தூர்ணம சேஷ மண்டலபதிம் ஸ்ரேணிம் சதா துச்சவத். ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதது போல எல்லாத்தையும் அவங்க கைவிட்டாங்க.
புத்வாதீன கணேச கௌ கருணையா கோபீன கந்தாசிதோ. கோபீன கந்தாசிதோ ஜஸ்ட் ஒன் அண்டர்வேர் அண்ட் லாயன் கிளாத், தட்ஸ் ஆல்.
கோபீன கந்தாசிதோ, அதாவது ஒரு உள்ளாடை, அது வந்து ரொம்ப கிழிந்த ஒரு கோவண மாதிரியான ஒரு துணி, அவ்வளவுதான். மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க.
But how they could leave? If a very rich man accepts such poor condition of life, he cannot live. We have seen it.
ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அப்படி ஒரு பெரிய செல்வந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் அவங்களால வாழ முடியாது. நான் அதை
பார்த்துருக்கேன். He is habituated to high standard of life. If you immediately lower his standard of life, he cannot live.
உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்து பழகிய ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை குறைச்சிங்க அப்படின்னா அவரால் வாழ முடியாது.
But they lived very happily. Wow. That is stated. Gopi bhavara samrita dilahari kallola magno moho bande rupa sanatana raghujo siji go. They were richest by dipping themselves in the ocean of loving affairs of the gopis.
ஆனால் அவர்கள் மிக சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எப்படி? அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. கோபி பாவ ரசாமிருதாதி லஹரி கல்லோல மக்னவ் முகுள் வந்தே ரூப சனாதன ரகுயுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் போல வாழ்ந்தாங்க. எப்படின்னா கோபியர்களுடைய அந்த அன்பு பரிமாற்றம் என்ற அந்த சமுத்திரத்தில் தன்னை மூழ்கடிக்கிறது மூலமா அப்படி வாழ்ந்தாங்க.
If you simply think of the loving affairs of the gopis for Krishna, then you are not lost.
அதனால கோபியர்கள் கிருஷ்ணர் மீதான அந்த அன்பு பரிமாற்றத்தை நீங்க வெறுமனே சிந்தித்த வண்ணம் இருந்தீங்கன்னா நீங்க உங்களை இழந்தவர்களா இருக்க மாட்டீங்க.
There are so many ways. Don't be lost to Krishna. Then you are successful.
இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. நீங்கள் கிருஷ்ணருக்கு உங்களை இழந்தவர்களாக வச்சுக்காதீங்க. அப்போ நீங்கள் வெற்றிகரமாக இருக்கலாம்.
Then Krishna will also not be lost and he will be not lost.
அப்போ கிருஷ்ணரும் மறக்க மாட்டார், நீங்களும் மறக்க மாட்டீங்க.
The person in Krishna consciousness certainly sees Lord Krishna everywhere and he sees everything in Krishna. Such a person may appear to see all separate manifestations of the material nature, but in each and every instance he is conscious of Krishna, knowing that everything is the manifestation of Krishna's.
பொருளுரை. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை எங்கும் காண்பதும் கிருஷ்ணரில் எல்லாவற்றையும் காண்பதும் நிச்சயமே. ஜட இயற்கையின் தனித்தனி தோற்றங்களை அவன் காண்பது போல இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களே என்பதை அறிந்து ஒவ்வொன்றிலும் அவன் கிருஷ்ணரை உணர்கிறான்.
Now one who sees a tree, he is philosopher. Krishna conscious person is philosopher. If he studies what is this tree, he sees the tree is a material, then he has got a material body, just like I have got this material body. But he is a living entity. Due to his past misdeeds, he has got such abominable body that he cannot move him.
இப்போ கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு நபர் ஒரு மரத்தை பார்க்குறான். அவர் தத்துவவாதின்றதால அவன் அதை ஆராய்ந்து பார்க்குறான். ஒரு மரம்ன்றது என்ன? இப்போ எனக்கு எப்படி ஒரு ஜட உடல் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஜட உடலை பெற்றிருக்கு. ஆனால் இது ஒரு உயிர்வாளி. அதனுடைய பூர்வ கர்மாவனால தவறான செயல்களால் இப்படி ஒரு அருவறுப்பான ஒரு உடலை பெற்றிருக்கு. அதால நகரக்கூட முடியாத நிலையில் இருக்கு.
But his body is material and material means the material energy. And material energy, whose energy? Krishna's energy. Therefore the tree has got Krishna connection.
ஆனால் அவருடைய உடல் ஒரு ஜட உடல். அந்த ஜடம் அப்படின்றது ஒரு ஜட சக்தி. அந்த ஜட சக்தி யாருடைய சக்தி? அது கிருஷ்ணருடைய சக்தி. அதனால தான் அந்த மரத்துக்கும் கிருஷ்ணருடனான தொடர்பு இருக்கு.
And the tree as living entity is part and parcel of Krishna. In that way, if you discuss philosophy, Krishna consciousness, you see, don't see the tree, you see Krishna there.
மேலும் அந்த மரம்ன்றது ஒரு உயிர்வாளி, அது கிருஷ்ணரோட அம்சம். அந்த விதத்தில் நீங்கள் தத்துவத்தை விவாதிச்சிங்க அப்படின்னா கிருஷ்ண உணர்வு தத்துவம்னு வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் அங்கே மரத்தை பார்க்க மாட்டீங்க, அது கிருஷ்ணர் அப்படின்றத பார்ப்பீங்க.
That is Krishna consciousness. You don't see tree. Ah, you see Krishna.
அதுதான் கிருஷ்ண உணர்வு. நீங்க மரத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க கிருஷ்ணரை பார்ப்பீங்க.
That is Krishna consciousness.
அதுதான் கிருஷ்ண உணர்வு.
So you have to practice like that. That is yoga practice. That is samadhi.
அதனால நீங்க அந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். அதுதான் யோக பயிற்சி, அதுதான் சமாதி. மேல படிங்க.
Nothing can exist without Krishna. And Krishna is the Lord of everything. This is the basic principle of Krishna consciousness. Krishna consciousness is the development of love of Krishna, a position transcendental even to material liberation.
கிருஷ்ணர் இன்றி எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையாகும். கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலையாகும்.
This consciousness, this starting of the tree as Krishna's energy, as part and parcel of Krishna. Why you take account of the tree so nicely? Because you have love of Krishna.
ஆமா, இந்த உணர்வானது ஒரு மரத்தை கிருஷ்ணருடைய சக்தியா கிருஷ்ணருடைய அம்சமா ஆராய்ந்து பார்ப்பது. ஏன் நீங்க ஒரு மரத்தை இந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிருஷ்ணர் மீது அன்பு இருக்கு, அதனாலதான்.
Just like you love your child and your child is away from your side, you find the shoes of your child. Ah, this is the shoe of my child. Do you love that shoe? No, you love that child.
உதாரணத்துக்கு உங்க குழந்தை மீது நீங்க அன்பு வச்சிருக்கீங்க, அந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க அந்த குழந்தையோட செருப்பை பார்க்குறீங்க, ஓ இது என் குழந்தையோட செருப்பு அப்படின்னு நினைவு வருது. அப்ப நீங்க அந்த செருப்பு மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தமா? இல்ல, அந்த குழந்தை மேல அன்பு இருக்கு.
Similarly, as soon as see the energy of Krishna manifested in a different way, that means you love that entity because you love Krishna.
அதே மாதிரி கிருஷ்ணருடைய சக்தியானது வெவ்வேறு விதமா தோற்றம் அளிக்கும் போது, இப்ப அந்த குறிப்பிட்ட சக்தியை அந்த உயிர்வாளியை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க கிருஷ்ணர் மேல அன்பு வைத்திருக்கிறதால.
Therefore, if you love Krishna, then your universal love is counted. Otherwise, it is nonsense. You cannot love. That is not possible.
அதனாலதான் நீங்க கிருஷ்ணருக்கு அன்பு காட்டினீங்கன்னா உங்களுடைய இது உலகளாவிய அன்பா எடுத்துக்கொள்ளப்படுது. அப்படி இல்லைன்னா அது அபத்தமானது, உங்களால் அன்பு காட்ட முடியாது, அது சாத்தியம் இல்லை.
If you love Krishna, then the word love, universal love, are so many things as is very much advertised. And if you don't love Krishna, then you see, here is my American brother, and the cow is my food. Because you do not love the cow.
நீங்க கிருஷ்ணருக்கு அன்பு காட்டினீங்க அப்படின்னா, அப்போ இந்த உலகளாவிய அன்பு, சர்வதேச அன்பு, இது மாதிரி நீங்கள் விதவிதமாக விளம்பரப்படுத்துறதெல்லாம் அர்த்தமுடையதாக இருக்கும். நீங்கள் கிருஷ்ணருக்கு அன்பு காட்டல அப்படின்னா, அப்போ நீங்கள் இது என்னுடைய அமெரிக்க சகோதரன், இது ஒரு பசு, இது எனக்கான உணவு, அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் பசு மீது அன்பு காட்டல.
The cow is American and my brother is American. My brother is good and the cow is food.
இந்த பசுவும் அமெரிக்க பிரஜை தான், என்னுடைய சகோதரனும் அமெரிக்க பிரஜை தான், என்னுடைய சகோதரன் நல்லவன் ஆனா என்னுடைய பசு எனக்கு உணவு.
This is my universal love.
இதுதான் உங்களுடைய உலகளாவிய அன்பு.
Why?
ஏன்?
But the Krishna conscious person, he sees, here is a cow, here is a dog. It is part and parcel of Krishna. Why somewhere or other he has got a different body than me. That does not mean he is not my brother. So how can I kill my brother? That is Krishna's love, due to Krishna's love.
ஆனா ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள நபர் எப்படி பார்க்கிறான்னா, ஓ இங்க ஒரு பசு இருக்கு, இங்க ஒரு நாய் இருக்கு, அவைகளும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் தான். எப்படியோ என்னுடைய உடல்லிருந்து வேறுபட்ட ஒரு உடலை அவங்க அடைஞ்சிட்டாங்க, ஆனால் அதுக்காக அவங்க என்னுடைய சகோதரர்கள் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. அதனால் எப்படி நான் அவங்கள கொல்ல முடியும்? அதுதான் கிருஷ்ணருக்கான அன்பு. கிருஷ்ணருக்கு அன்பு காட்டுறதுனால தான் அப்படி அவன் நினைக்கிறான்.
The Krishna love is so nice. All perfection. If there is no Krishna love, there is no Krishna love. It is all nonsense. There cannot be any love without Krishna consciousness.
அதனால கிருஷ்ணர் மீதான அன்பு அவ்வளவு அருமையானது. எல்லா பக்குவமும் அதில் இருக்கு. கிருஷ்ணருக்கு அன்பு காட்டல அப்படின்னா அங்கே அன்புன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதெல்லாம் அபத்தம். Krishna உணர்வு இல்லாம அன்புன்றது இருக்கவே முடியாது.
It is the stage after self-realization at which the devotee becomes one with Krishna in the sense that Krishna becomes everything for the devotee and the devotee becomes full in loving Krishna. An intimate relationship between the Lord and the devotee then exists. In that stage there is no chance that the living entity will be annihilated, nor is the personality of Godhead ever out of sight of the devotee.
தன்னுணர்விற்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வின் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரே எல்லாமாகி விடுவதாலும், பக்தன் கிருஷ்ணர் மீதான அன்பில் முழுமையடைவதாலும், பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். பின்னர் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடங்குகிறது. அந்நிலையில் ஜீவனை அழிக்கவோ பக்தனின் பார்வையில் இருந்து பரமபுருஷரை விளக்கவோ இயலாது.
How can we come out of sight? He sees everything in Krishna and Krishna in everything.
எப்படி அவன் அந்த பார்வையில் இருந்து விலக முடியும்? அவன் எல்லாத்தையும் கிருஷ்ணரில் பார்க்கிறான், கிருஷ்ணர் எல்லாத்திலையும் இருக்கிறதையும் பார்க்கிறான்.
Everything in Krishna and Krishna in everything. Then how can he lose sight of Krishna?
எல்லாமே கிருஷ்ணரில் இருக்கு, கிருஷ்ணர் எல்லாத்திலையும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி கிருஷ்ணருடைய பார்வையிலிருந்து விலக முடியும்?
To merge in Krishna is spiritual annihilation. A devotee takes no such risk. It is stated in the Brahma Samhita, I worship the primeval Lord, Govinda, who is always seen by the devotee, whose eyes are anointed with the pulp of love. He is seen in his eternal form, Shyam Sundar, situated within the heart of the devotee.
கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும், பக்தன் அத்தகு அபாயத்தை ஏற்பதில்லை. பிரம்ம சமயத்தில் கூறப்பட்டுள்ளது, பிரேமே என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்ட பக்தனின் கண்களால் எப்போதும் காணப்படும் ஆதி புருஷரான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் வீற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாமசுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். ஷியாமசுந்தரர், இவர்தான் ஷியாமசுந்தரர்.
பிரேமான்யன சுரித பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோக இயம் ஷியாமசுந்தரம் அசிந்த குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமாங்மய. So one who has developed this love of Krishna, he sees Shyamasundara, the Katnamasai, always within his heart. That is perfection of him.
அதனால் யாரோ ஒருத்தர் கிருஷ்ண பிரேமையை வளர்த்து கொண்டிருக்காரோ அவர் ஷியாமசுந்தரரை பார்க்க முடியுது. கர்த்தமசனா, எப்பொழுதும் அவருடைய இதயத்தில் அவரை பார்க்கிறார். அதுதான் யோகத்தின் பூர்ணத்துவம். கர்த்தமசனான்றது நான் கொடுத்த பேர். உறுதியாக அவர் வந்து ஷியாமசுந்தரர்
தான்.
சரி, அடுத்த பத்தி படிங்க.
At this stage, Lord Krishna never disappears from the sight of the devotee, nor does the devotee ever lose sight of the Lord. In the case of a yogi who sees the Lord as Paramatma, within the heart, the same applies. Such a yogi turns into a pure devotee and cannot bear to live for a moment without seeing the Lord within himself.
Yes, sir.
இந்த நிலையில் உள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவரது தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவாக காணும் யோகியின் விஷயத்திலும் இதுவே உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இத்தகு யோகி தனக்குள் இறைவனை காணாமல் ஒரு கணமும் வாழ முடியாதவனாகிவிடுகிறான்.
Otherwise, God is not my order supplier. Please come and see. You have to learn. You have to qualify yourself. You have to see God every moment, everywhere.
இதுதான் கடவுளை பார்க்கறதுக்கான வழிமுறை. அப்படி இல்லைன்னா கடவுள் நம்ம கேட்கறதெல்லாம் செய்கிறவர் அல்ல. நீங்கள் கடவுளை ஒவ்வொரு க்ஷணமும் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் தகுதி உள்ளவராக ஆக்கிக்கணும். இந்த தகுதி ரொம்ப எளிமையானது. இது ஒன்றும் ரொம்ப சிரமமானதல்ல.
The yogi who knows that I and the super soul within all creatures are one, remains always in me in all circumstances.
பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் அத்தகைய யோகி நானும் பரமாத்மாவும் ஒருவரே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் என்னில் நிலைக்கிறான். பொருளுரை இருக்கு, அதையும் படிங்க.
A yogi who is practicing meditation on the super soul within himself sees this plenary portion of Krishna as Vishnu, with four hands holding conch shell, wheel, club, and lotus flower.
பரமாத்மாவின் மீது தியானம் செய்ய பழகும் யோகி தனக்குள் கிருஷ்ணரது விரிவாங்கமான விஷ்ணுவை நான்கு கைகளுடன் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றை ஏந்திய உருவில் காண்கிறான்.
This picture, Vishnu picture, that is the objective of concentration for the yogi.
இந்த படம் விஷ்ணுவோட படம் இருக்கு இல்லையா, அதுதான் யோகிகள் தியானம் செய்யறதுக்கான ஒரு ரூபம்.
That is real yoga. And this Vishnu manifestation is Krishna's plenary portion.
அதுதான் உண்மையான யோகா. மேலும் இந்த விஷ்ணுவுடைய இந்த தோற்றமானது கிருஷ்ணருடைய ஒரு முழு விரிவாக்கம்.
In the Brahma Samhita, it is said,
Brahma Samhitaல சொல்லப்பட்டிருக்கு,
ஜக் காரணார்ணவஜலி பஜதி ஸ்ம ஜூகா நித்ரா மனந்த ஜகதண்ட சரோம கூப ச விஷ்ணு மகான் ச யஜஸ் கலா விசேஷ கோவிந்தமாதி புருஷம் தமஹங்கஜாம். I worship Govinda, the primal lord, Govindam Adi Purusham. Purusham means the lord is male, angel, Adi, the original.
Adi Purusharana Govindarai naan valipadukiren. Govindam Adi Purusham. Purusham appadina Bhagavan oru anubhavippalar. அவர் ஒரு புருஷர் என்றதை குறிக்குது. ஆதி அப்படின்றது அவர் ஆதியானவர் என்றதை குறிக்குது.
கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அண்ட் ஹூ இஸ் தட் கோவிந்தா? ஹூஸ் ஓன்லி ஒன் பிளேனரி போர்ஷன் இஸ் மகாவிஷ்ணு.
கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. யார் அந்த கோவிந்தர்? யாருடைய மொழி விரிவாக்கமா மகாவிஷ்ணு இருக்காரோ அவர்.
அண்ட் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் மகாவிஷ்ணு? ஜஸ்ஸைக நிசித காலம் அசாவலம் ஜீவந்தி லோம விலஜா ஜெகதன்னநாதா. இன் எவ்ரி யூனிவர்ஸ் தேர் இஸ் எ சீஃப் லிவிங் என்டிட்டி ஹூ இஸ் நோன் ஆஸ் பிரம்மா.
அந்த மகாவிஷ்ணுவோட செயல்பாடுகள் என்ன? எஸ்ஐக்க நிஸ்வசித காலமதாவலம்பிய ஜீவந்திலோம விலஜா ஜகதந்தநாதா. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் ஒரு முதன்மையான உயிர்வாழ் இருக்கார், அவர் பிரம்மா என்று அறியப்படுறார்.
பிரம்மா இஸ் தி ஒரிஜினல் பர்சன் இன் ஈச் யூனிவர்ஸ். சோ தி லைஃப் ஆஃப் பிரம்மா ஆர் தி லைஃப் ஆஃப் அன் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் ஓன்லி ஆன் தி பிரீதிங் பீரியட் ஆஃப் மகாவிஷ்ணு.
ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் முதன்மையான உயிர்வாளியா இருக்கக்கூடியவர் பிரம்மா. இப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவோட ஒரு சுவாச நேரம் தான்.
மகாவிஷ்ணு இஸ் லைங் ஆன் தி காசல் ஓஷன் அண்ட் வைல் ஹி இஸ் எக்ஸலிங் மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் ஆர் கமிங் அஸ் பபுள்ஸ் அண்ட் தே ஆர் டெவலப்பிங் அகைன். And when he is inhaling, millions of universes are going with him.
மகாவிஷ்ணு ஆனவர் காரணக்கடல்ல சயனித்த வண்ணம் இருக்கார். அவர் ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளிவிடும் போது பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் சிறு சிறு முட்டைகளை போல வெளிவருது, அதுக்கப்புறம் அது வளர்ச்சி பெறுது. அதே மாதிரி அவர் சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது அந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அவருக்குள்ளேயே திரும்ப போகுது.
So that is the position of this material world. It is coming out and again going.
அதனால இந்த ஜட உலகத்தினுடைய நிலை அதுதான். அது வெளியில வருது, மறுபடியும் போகுது.
புத்தா புத்தா பிரலியது. இந்த பகவத் கீதா also it is said that these material universes are being created at a certain period. And again become annihilated. Now this creation and annihilation is depending on the exhaling and inhaling of Mahavishnu. Just imagine what is the caliber of that Mahavishnu.
Bhagavad Gita la kuda adu sollapattirukku enna na inda jada prapanjangal la oru kurippitta kaalathukku padaikkapattirukku, மறுபடியும் அது அழிக்கப்படுது. இப்போ இந்த படைப்பானது உருவாக்கப்படுறது அழிக்கப்படுறதுன்றது எல்லாமே அந்த மகாவிஷ்ணுவுடைய சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது வெளியே இழுக்கிறதுன்ற அதை சார்ந்து தான் இருக்கு. அப்படின்னா அப்போ அந்த மகாவிஷ்ணுவோட திறமை எப்படிப்பட்டதுன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
பட் தட் மகாவிஷ்ணு இஸ் சேவியர் ஜஸ்ஸைக நிஸ்ஸசித காலமதாவலம்ப ஜீவந்தி லோம விலஜா ஜெகதண்டநாதா விஷ்ணு மகான் சாஹிய ஜஸ்ஸ கொலா விசேஷம். திஸ் மகாவிஷ்ணு இஸ் பிளேனரி போர்ஷன் ஆஃப் தி பிளேனரி போர்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் தி ஒரிஜினல்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த மகாவிஷ்ணு ஆனவர் எஸ்ஐக்க நிஸ்வசித காலம் அதாவலம்பிய ஜீவந்திலோம விலஜா ஜெகதந்தநாத விஷ்ணுர் மகான் சைகய கலா விசேஷ. அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய அம்சத்தின் அம்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தான் ஆதியானவர்.
கோவிந்தமாலி புருஷந்த திஸ் மகாவிஷ்ணு அகைன் என்டர்ஸ் இன் டு ஈச் யூனிவர்ஸ் ஆஸ் கர்போதுக் சாய் விஷ்ணு. And from Garbhodak Sai Vishnu, there is Kirodak Sai Vishnu. That Kirodak Sai Vishnu is entering in the heart of every living entity.
Anale, inda Mahavishnu, marubadiyum, ovvoru prapanjathukkullum, Garbhodak Sai Vishnuva nulairar. Anda Garbhodak Sai Vishnuvil irundhu, Kirodak Sai Vishnu varar. Anda Kirodak Sai Vishnu, ஒவ்வொரு உயிர்வாயுடைய இதயத்திலும் நுழைகிறார்.
In this way, the Vishnu manifestation is all over the creation.
இவ்விதத்தில் அந்த விஷ்ணுவுடைய தோற்றமானது இந்த பிரபஞ்சம் மொத்தத்திலையும் இருக்கு.
So, the yogi's concentration of mind on this Vishnu form, that is explained. That Vishnu, who is all pervading.
அதனால யோகிகள் தியானிக்க வேண்டிய அந்த விஷ்ணு ரூபம் இங்கே விளக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவுடைய
ரூபந்தான். சர்வபூதானாம் வித்யேஷ அர்ஜுன திஷ்டதி. In the Bhagavad Gita, you'll find that Mahavishnu, that Hirodakshaya Vishnu, is sitting in everyone's heart.
அவர்தான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், அந்த க்ஷீரோதகசாயி விஷ்ணு தான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கார்.
The yogi has to find out where he is sitting and concentrate his mind there. That is the yoga course.
இப்போ யோகிகள்லாம் அவர் எங்கே அமர்ந்திருக்காருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுடைய மனதை அங்கே நிலைநிறுத்தணும். அதுதான் யோக வழிமுறை.
The yogi should know.
ஒரு யோகிக்கு இது தெரியணும்.
The yogi should know that Vishnu is not different from Krishna. Krishna in this form of super soul is situated in everyone's heart. Furthermore, there is no difference between the innumerable super souls present in the innumerable hearts of living entities.
விஷ்ணு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்பதை யோகி அறிய வேண்டும். கிருஷ்ணர் பரமாத்மாவின் ரூபத்தில் எல்லாரது இதயத்திலும் உள்ளார். எண்ணற்ற உயிர்வாளிகளின் இதயங்களில் வசிக்கும் எண்ணற்ற பரமாத்மாவிற்கு இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை.
The example, just like there is one sun in the sky, but if you keep on the earth millions of water pot, you will find in each water pot the reflection of the sun.
உதாரணம் என்னன்னா, ஆகாயத்துல ஒரு சூரியன் இருக்கு, ஆனா நீங்க இங்க பூமியில பல லட்சக்கணக்கான நீர் நிரம்பிய பாத்திரங்களை வைக்கலாம். ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும்.
Or another example, at noon time you just inquire from your friend 10,000 miles away, where is the sun? He will say, on my head.
வேறொரு உதாரணம் சொல்லணும்னா, மதிய நேரத்துல 10,000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கிட்ட இப்ப சூரியன் எங்க இருக்குன்னு விசாரிச்சீங்கன்னா என் தலைக்கு மேல இருக்குன்னு அவர் சொல்லுவார்.
So, millions and trillions of people will see sun on his head. But this sun is one.
அப்படினா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய தலைக்கு மேலே சூரியன் இருக்கிறத பார்ப்பாங்க, ஆனா சூரியன் ஒன்றுதான்.
And another example, the water pot, the sun is one, but if there are millions of water pots, you will find each pot the sun is reflected. Similarly, there may be innumerable living entities. There is no count.
இப்போ வேறொரு உதாரணம் மாதிரி, அந்த தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தில் சூரியன் ஒன்றாக இருந்தாலும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாத்திரங்கள்லையும் அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு இருக்கு. அதே மாதிரி உயிர்வாளிகள் எண்ணிலடங்காத இருக்கலாம், அதுக்கு எண்ணிக்கை கிடையாது.
Jivadhasankha. In the Vedic language, it is said that living entities, there is no count, inhuman.
Jivasya asankhya. வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிர்வாளிகள் எண்ணிக்கையற்றது, எண்ணிலடங்காதது.
So similarly, Vishnu is, if a material thing like sun can be reflected in each and every water pot, so why not the Supreme Personality God of Vishnu live in each and every one's heart? It is not difficult to understand.
இப்போ ஒரு பௌதிகமான ஒரு சூரியனே ஒவ்வொரு பாத்திரத்திலையும் பிரதிபலிக்குது அப்படின்னும் போது, அதே மாதிரி பரமபுருஷ பகவானான விஷ்ணு ஏன் எல்லா உயிர்வாளிகளுடைய இதயத்திலையும் வாழ முடியாது? அது புரிந்து கொள்றது சிரமமானது இல்லையே.
He's living. That is it. And the yogi has to concentrate his mind on that Vishnu form.
அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோகிகள் அந்த விஷ்ணுவோட ரூபத்தின் மீது தியானிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷ்ணு ரூபமானது கிருஷ்ணருடைய ஒரு முழு விரிவாக்கம்.
அதனால
யார் ஒருத்தர் ஏற்கனவே கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டு இருக்காரோ அவர் பக்குவமான யோகி. அது விளக்கப்படவிருக்கு. அவர்தான் பக்குவமான யோகின்றத இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
Nor is there a difference between a Krishna conscious person always engaged in the transcendental loving service of Krishna and the perfect yogi engaged in meditation on the super soul.
எப்போதும் கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தனுக்கும் பரமாத்மாவை தியானிப்பதில் ஈடுபட்டிருக்கும் பக்குவமான யோகிக்கும் வேற்றுமை இல்லை.
There is no difference. A yogi who is in samadhi, trance, with the Vishnu form and a Krishna conscious person, there is no difference.
விஷ்ணுவோட ரூபத்தோடு சமாதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகிக்கும் கிருஷ்ண உணர்வு உள்ள ஒரு நபருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது.
The yogi in Krishna consciousness, even though he may be engaged in various activities while in material existence, remains always situated in Krishna. A devotee of the Lord, always acting in Krishna consciousness, is automatically liberated.
Krishna unarvilulla yogi thanadu jada irappirkaga வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரில் நிலைத்தவனாக உள்ளான். கிருஷ்ண உணர்வில் எப்போதும் செயல்படும் பக்தன் இயற்கையாகவே முக்தி பெற்ற நிலையில் உள்ளான்.
That we'll find in this Bhagavad Gita in the 12th chapter, that one who is
அதை நீங்க பகவத்கீதை 12th அத்தியாயத்தில் பார்க்கலாம்.
என்
மீதான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவர்கள் ஏற்கனவே இந்த ஜட இயற்கையினுடைய முக்குணங்களை கடந்த நிலையில் இருக்காங்க.
பிரம்ம பூயாய கல்பதே, he is on the brahma platform, that means liberated.
பிரம்ம பூயாய கல்பதே அப்படின்னா அவர் அந்த பிரம்மன்ற தளத்தில் இருக்கார், அப்படின்னா விடுதலை அடைந்தவர்.
To become liberated means to be situated on the brahma platform.
விடுதலை அடையிறது அப்படின்னா பிரம்மன் தளத்தில் நிலை பெற்று இருக்கிறது.
There are three platforms. The bodily platform, or sensual platform, then mental platform, then spiritual platform.
மூன்று நிலைகள் இருக்கு. ஒன்னு இந்த உடல், அதாவது புலன்கள் என்ற அந்த நிலை. ரெண்டாவது மனது என்ற நிலை. மூன்றாவது பிரம்மன் என்ற நிலை.
That spiritual platform is called Brahma platform.
ஆன்மீக தளம் என்றதுதான் பிரம்மன்ற தளம்.
So, to become liberated means to stand on the Brahma platform. Conditioned soul, we are at the present moment, we are on the platform of this bodily concept of life, or sensual platform.
அதனால விடுதலை அடைறது அப்படின்னா பிரம்மன்ற தளத்தில் நிலை பெற்று இருக்கிறது. கட்டுண்ட ஆத்மாக்களான நம்ம தற்சமயத்தில் இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கை அல்லது இந்த புலன்கள் சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம்.
Those who are a little above, they are on the mental platform, speculative, philosophers.
யார் கொஞ்சம் மேலே இருக்காங்களோ அவங்க மனதுன்ற தளத்தில் இருக்கிறவங்க, அவங்க கற்பனை செய்யக்கூடியவங்க, தத்துவவாதிகள்.
And above this platform, there is Brahma platform. So, you will find in the Bhagavad Gita 12th chapter, or 14th chapter, I think, that one who is in Krishna consciousness, he is already on the Brahma platform. That means liberated.
மேலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தலம், அது பிரம்மன்ற தலம். நீங்கள் பகவத்கீதையில் பார்க்கலாம், 14th அத்தியாயம் நினைக்கிறேன். யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்காரோ அவர் ஏற்கனவே பிரம்மன்ற தலத்தில் இருக்கிறவர். அப்படின்னா அவர் விடுதலை அடைந்தவர்.
By concentrating one's attention on the transcendental form of Krishna, who is all-pervading and beyond time and space, one becomes absorbed in thinking of Krishna, and then attains the happy state of transcendental association with Him. Krishna consciousness is the highest stage of trance in yoga practice. This very understanding that Krishna is present as Paramatma in everyone's heart makes the yogi faultless. The Vedas confirm this inconceivable potency of the Lord as follows. Vishnu is one, and yet he is certainly all-pervading. By his inconceivable potency, in spite of his one form, he is present everywhere. As the sun, he appears in many places at once.
நாரத பஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணர் எங்கும் பரவியுள்ளார். அவரது திவ்ய ரூபத்தில் கவனம் செலுத்துபவன் அவரது நினைவில் மூழ்கி பின்னர் அவருடனான திவ்யமான உறவை பெறும் ஆனந்த நிலையை அடைகிறான். யோக பயிற்சியின் உன்னதமான பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வே. கிருஷ்ணர் எல்லாரின் இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ளார் எனும் அறிவு யோகியை குற்றமற்றவனாக்கி விடுகிறது. பகவானது இந்த அச்சிந்திய சக்தியை வேதங்கள் பின்வருமாறு உறுதி செய்கின்றன. விஷ்ணு ஒருவரே என்ற போதிலும் அவர் எங்கும் நிறைந்துள்ளார். சூரியன் எவ்வாறு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோற்றமளிக்கிறதோ அதுபோல தனது அச்சிந்திய சக்தியால் தனக்கென்று ஒரு ரூபம் உள்ள போதிலும் பகவான் விஷ்ணு எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார்.
That example I have already given. As the sun can be present in many places simultaneously, similarly, Vishnu form or Krishna can be present in everyone's heart. He is actually present. Ishvara sarva bhutanam hriddeshe arjuna. He is sitting deep. Localization is also stated. Hriddesa means in the heart.
இந்த உதாரணம் ஏற்கனவே கொடுத்ததுதான். எப்படி சூரியன் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருக்க முடியுதோ அதே மாதிரி விஷ்ணு ரூபம் அல்லது கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் வீட்டு இருக்க முடியும். உண்மையிலே அவர் இருந்துட்டு இருக்கார். ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. அவர் அமர்ந்திருக்கார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறது ஹிருதேஷன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிருதேஷு அப்படின்னா இதயத்தினுள்.
So concentration of yoga means to find out from the heart where Vishnu is sitting.
யோகத்தில் தியானிப்பது அப்படின்னா விஷ்ணு இதயத்தில் எங்கே அமர்ந்திருக்கார் என்றதை கண்டுபிடிக்கிறது தான்.
There is. Wow.
Verse 32. He is a perfect yogi who, knowing that the self dwells in all, sees the true equality of all living entities, both in their happiness and distress, O Arjuna.
32nd ஸ்லோகம். அர்ஜுனா, எவனொருவன் எல்லா உயிர்களுடைய சுகதுக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டுக் கொள்கிறானோ அவன் பரமயோகியாக கருதப்படுகிறான்.
This is universal vision. Not that God is sitting in your heart and not in the cat's heart or dog's heart or cow's heart. He is sitting everyone's heart.
இது ஒரு பரந்த வரம்பற்ற பார்வை. கடவுள் என்றவர் உங்கள் இதயத்தில் மட்டும் அமர்ந்திருக்கார், பூனைகள் நாய்கள் பசுக்களுடைய இதயத்திலெல்லாம் அவர் இல்லை, அப்படி அல்ல, அவர் எல்லாருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கார்.
It is said sarvabhutana. Sarvabhuta means all living entities. He is sitting in human heart, he is sitting in the ant's heart, he is sitting in the dog's heart, he is sitting in everyone's heart.
சர்வபூத்தானாம்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வபூத்தா அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளும். அவர் மனித இதயத்திலும் அமர்ந்திருக்கார், அவர் ஒரு எறும்போட இதயத்திலும் அமர்ந்திருக்கார், அவர் ஒரு நாயோட இதயத்திலும் அமர்ந்திருக்கார், அவர் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கார்.
But the cats and dogs, they cannot realize that is the divine. But a human being, if he tries, if he follows the yoga system, Sankhya yoga system, Bhakti yoga system, then he is able to find out.
ஆனா நாய்கள் பூனைகள்லாம் அதை உணர முடியாது, அதுதான் வித்தியாசமே. ஆனா மனிதனானவன் அவன் முயற்சி செய்தான்னா, யோக வழிமுறையை பின்பற்றனா, சங்கிய யோகா அல்லது பக்தி யோகத்தை அவன் கடைபிடிச்சான்னா, அவனால அதை கண்டுபிடிக்க முடியும்.
That is the prerogative of this human form of life. And if we miss this opportunity, if we don't find out, if we don't identify our existence with the Lord, then we are missing this opportunity.
அதுதான் இந்த மனித வாழ்க்கையில கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம கண்டுபிடிக்கலன்னா, கடவுளுடனான நம்முடைய இருப்பை அடையாளப்படுத்திக்கல அப்படின்னா, அப்போ நம்ம இந்த வாய்ப்பை தவற விடுறோம்னு அர்த்தம்.
Yes, after the evolutionary process, coming through 8,400,000 species of life, when we get this human form of life, if we miss this opportunity, then how much loss we suffer, you do not know.
இந்த பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் நம்ம 84 லட்சம் வகையான உயிர்வாளிகளை கடந்து நம்ம இந்த மனித வாழ்க்கை அடைஞ்சிருக்கோம். இப்போ இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு நம்ம துன்பப்பட போறோன்றது நமக்கு தெரியல. அதனால இதை பற்றி நம்ம உணர்ந்திருக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது.
We have got very nice body, human form of body, intelligence and civilized life. We are not like animals. We can think peacefully. We have no so hard struggle for life as the animals. So we should utilize.
உங்களுக்கு இந்த நல்ல மனித உடல் கிடைச்சிருக்கு, புத்தி இருக்கு, நாகரிகமான வாழ்க்கை இருக்கு. நம்ம மிருகங்களை போல இல்லை, நம்ம அமைதியாக சிந்திக்கலாம். நம்ம வந்து மிருகங்களை போல மிக கடினமாக வாழ்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை. அதனால் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்.
That is the instruction in the Bhagavad Gita. Don't lose this opportunity. Utilize it properly.
அதுதான் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய உபதேசம். இந்த வாய்ப்பை நீங்கள் இழந்துடாதீங்க, இதை முறைய உபயோகப்படுத்திக்கோங்க.
Verse 33. Arjuna said, O Madhusudana, the system of yoga which you have summarized appears impractical and unendurable to me, for the mind is restless and unsteady.
33rd ஸ்லோகம். அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதுமானதால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்துவராததாகவும் தாங்க முடியாததுமாக தோன்றுகிறது.
Now here is the crucial test of yoga system.
இப்போ இந்த யோக முறையினுடைய மிக முக்கியமான ஒரு சோதனை.
If you can concentrate your mind on the form of Vishnu,
உங்களுடைய மனதை விஷ்ணுவுடைய ரூபத்தின் மீது உங்களால நிலைநிறுத்த முடியும் அப்படின்னா,
தி ப்ராசஸ் ஹஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ப்ரீவியஸ்லி தட் யூ ஹாவ் டு சிட் லைக் திஸ், யூ ஹாவ் டு லுக் லைக் திஸ், யூ ஹாவ் டு லீவ் லைக் திஸ், So many things we have already discussed. But Arjuna says that it is very difficult for me.
முன்னாடியே அந்த வழிமுறைகள்லாம் விளக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி அமரணும், இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது. ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இது எனக்கு ரொம்ப சிரமமானது.
You have to understand this point. He says, Oh Madhusudana, the system of yoga which you have summarized, this system is called Ashtanga Yoga. Ashtanga Yoga, eight different parts.
நம்ம இந்த கருத்தை புரிந்து கொண்டாகணும். அவன் சொல்றான், ஓ மதுசூதனா, நீங்க விளக்கியிருக்கக்கூடிய இந்த யோக முறையானது, அதாவது இந்த யோக முறைக்கு பேர் அஷ்டாங்க யோக முறை. அஷ்டாங்க அப்படின்னா எட்டு அங்கங்கள்.
யாம் நியம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோலிங் தி சென்சஸ், ஃபாலோயிங் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், then practicing the sitting posture.
Yama niyama, modalla pulangala kattupaduthuradhu, adukapram vidhimuraigalai kadaipidikkiradhu, adukapram aasanangala payirchi seiyiradhu,
then exercising the breathing process, then concentrate your mind, then be absorbed in the form. There are eight processes, Ashtanga Yoga.
அதன் பிறகு சுவாச பயிற்சியான பிராணாயாமத்தை பயிற்சி செய்கிறது, அதன் பிறகு மனதை நிலைநிறுத்துறது, அதுக்கப்புறம் அந்த ரூபத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி எட்டு வகையான வழிமுறைகள் இருக்கு. அஷ்டாங்க யோகா இது.
ஸோ அர்ஜுன் சேஸ் திஸ் அஷ்டாங்க யோகா சிஸ்டம் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
அர்ஜுன என்ன சொல்கிறான்னா, இந்த அஷ்டாங்க யோக முறையானது மிக சிரமமானது.
He says that impractical, happiness, not impractical for him. It is not impractical. If it is impractical, then Krishna would not have described and taken so much trouble. It is not impractical, but happiness.
அவன் என்ன சொல்றான்னா, அது சாத்தியமற்றது. அவனுக்கு அது சாத்தியமற்றது மாதிரி தோணுது. இப்ப இது சாத்தியம் இல்லாததா இருந்தா ஏன் கிருஷ்ணர் இவ்வளவு சிரமம் எடுத்து இதை விளக்கணும்? அது சாத்தியம் இல்லாதது மாதிரி அவனுக்கு தோணுது.
What one thing may be impractical for me, but practical for you, that is a different thing. But generally, this system is impractical for ordinary common man.
எனக்கு எந்த ஒரு விஷயம் சாத்தியம் இல்லாததா இருக்கோ, அது உங்களுக்கு சாத்தியமானதா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக இந்த வழிமுறையானது ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமற்றதா தோணுது.
அர்ஜுன் இஸ் ரிப்ரெசன்டிங் ஹிம்செல்ஃப் அஸ் எ காமன் மேன் இன் தி சென்ஸ் தட் ஹி வாஸ் நாட் எ மெண்டிகன்ட் ஆர் ஹி ஹாஸ் ரினவுன்ஸ் ஹிஸ் ஃபேமிலி லைஃப் ஆர் ஹி ஹாஸ் நோ கனெக்ஷன் வித் ஹிஸ் bread problem because he was on the war field to fight for the kingdom. So he is supposed to be an ordinary.
Arjuna ஒரு பொதுவான மனிதனுக்கு பிரதிநிதியா இங்க இருக்கான். அதாவது என்னன்னா, அவன் வந்து ஒரு சாது அல்ல, அவன் குடும்ப வாழ்க்கையை துறந்தவனும் அல்ல, அவனுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் வந்து போர்க்களத்தில் ராஜாங்கத்துக்காக சண்டை போட இருக்கான். அதனால அவன் ஒரு சாதாரண மனிதனா தான் இங்க இருக்கான்.
So for ordinary man who are engaged in these worldly activities for handling livelihood, family life, children, wife, or so many problems, it is not practical. That is the point here.
அதனால ஒரு சாதாரண மனிதனுக்கு யார் ஒருத்தர் இந்த உலகாயுத செயல்களில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை சம்பாதிச்சுட்டு அவன் குடும்ப வாழ்க்கை, மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு இருக்கிறவனுக்கு இது சாத்தியம் இல்லாது. அதுதான் இங்க கருத்து.
இட் இஸ் பிராக்டிகல் ஃபார் ஒன் ஹூ ஹேஸ் ஆல்ரெடி ரினவுன்ஸ் எவ்ரிதிங் கம்ப்ளீட் இன் எ செக்லூடட் சீக்ரெட் பிளேஸ் ஜஸ்ட் லைக் இன் தி ஹில் ஆர் இன் தி கேவ் ஆஃப் ஹில் அலோன் நோ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்.
பொதுமக்களுடைய தொந்தரவு இல்லாமல் மலைகள் மீது அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய குகைக்குள்ள தனிமையான இடத்துல வாழ்ந்துட்டு ஒரு எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இது சாத்தியமானது.
வேர் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆர்டினரி மேன், ஃபார் அஸ் எஸ்பெஷல் இன் திஸ் ஏஜ்? Therefore, this yoga system is not practical.
அதனால சாதாரண மனிதர்களா இருக்கக்கூடிய நம்மளை போன்றவருக்கு எங்க அந்த வாய்ப்பு இருக்கு, குறிப்பா இந்த யுகத்துல? அதனாலதான் இந்த யோக முறையானது சாத்தியம் இல்லாதது.
இட் இஸ் அட்மிட்டட் பை அர்ஜுன், ஹூ ஹாஸ் எ கிரேட் வாரியர் அண்ட் ஹி வாஸ் சோ அட்வான்ஸ், ஹி பிலாங் டு தி ராயல் ஃபேமிலி and very expert in so many things, he says that it is impractical.
மேலும் பல விஷயங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனா இருந்து மிகவும் முன்னேறிய ஒரு சிறந்த ஒரு வீரனா இருந்து ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவனா இருந்த அர்ஜுனனே இது முடியாதுன்னு ஒத்துட்டு இருக்கான்.
Just try to understand. And what we are in comparison to Arjuna? If we try this system, it's not possible. Failure is sure.
இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அர்ஜுனனோட ஒப்பிடும் போது நம்ம ஏமாத்திரம். நம்ம இந்த முறையை நம்ம முயற்சி செய்தோம்னா உறுதியா தோல்விதான் இருக்கும், அது சாத்தியம்
இல்லை.
தொடர்ந்து பொருளுரை படிங்க.
The system of mysticism described by Lord Krishna to Arjuna is here being rejected by Arjuna.
பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனிடம் விவரிக்கப்பட்ட யோக முறை இயலாததாக கருதி அர்ஜுனனால் இங்கு நிராகரிக்கப்படுகின்றது. ஆமா, அர்ஜுனன்
நிராகரிச்சிட்டான். To practice yoga in this age of Kali. The present age is characterized by bitter struggle for a life of short duration.
ஒரு சாதாரண மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி மலையிலோ காட்டிலோ உள்ள தனி இடத்திற்கு சென்று யோகத்தை பயில்வதென்பது இக்கலியுகத்தில் இயலாத காரியமாகும். தற்போதைய யுகத்தில் குன்றிய ஆயுளை கழிப்பதே கடும் போராட்டமாக விளங்குகிறது.
First of all, our duration life is very short. If you study the statistics, you can see your forefathers who live for 100 years or 80 years, 90 years now, 60 years, 70 years, people are dying.
முதல்ல நம்முடைய ஆயுட்காலமே மிக குறைவானது. நம்ம முன்னோர்களுடைய ஆயுட்காலத்தை நீங்க புள்ளி விவரங்களோட ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் 100 வருஷம் அல்லது 90 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப எல்லாம் 60 வயது 70 வயதுல மக்கள் இறந்து போறாங்க.
Gradually it will decrease. In this age, the memory, the duration of life, mercifulness, so many things will decrease. That is the symptom of this age.
படிப்படியா இது குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். ஞாபக சக்தி, ஆயுட்காலம், கருணை, இது மாதிரி பல விஷயங்கள் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும் இந்த யுகத்தில். அதுதான் இந்த யுகத்தோட அறிகுறியே.
People are not serious about self-realization, even by simple practical means. What to speak of this difficult yoga system, which regulates the mode of living, the manner of sitting, selection of place, a detachment of the mind from material engagements. As a practical man, Arjuna thought it was impossible to follow the system of yoga.
எளிமையான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய தன்னுணர்வு பயிற்சிகளிலேயே மக்களுக்கு அக்கறை இல்லாத போது வாழும் முறை, அமரும் விதம், இடத்தேர்வு, ஜட ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்ட மனம் போன்ற விதிகளை கொண்ட கடினமான யோக முறையை பற்றி கேட்பானேன். நடைமுறையை உணர்ந்த மனிதன் என்ற முறையில் பற்பல வழிகளில் தனக்கு சாதகமான வாய்ப்புகள் இருந்த போதிலும் இந்த யோக முறையை பின்பற்றுவது அசாத்தியமாக கருதினான் அர்ஜுனன்.
He was not prepared to become a pseudo yogi, false, simply by practicing some gymnastics. He was not a pretender. He said that I am a family man, I am a soldier. No, it is not possible. He frankly admits.
அவன் ஒரு போலியான யோகி ஆகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கல. பொய்யா வெறுமனே ஏதோ உடற்பயிற்சிகள்லாம் செய்துட்டு அவன் வந்து யோகியாக தன்னை நடிச்சிட்டு இருக்கல. அவன் சொல்கிறான், நான் ஒரு குடும்பஸ்தன், நான் ஒரு வீரன், எனக்கு இது சாத்தியம் இல்லைன்றத அவன் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டான்.
He does not guess something which is impossible. That is simply useless waste of time. Why should one do that?
சாத்தியம் இல்லாத ஒன்றை எதுக்காக செய்யணும்? அது வெறுமனே காலத்தை வீணடிக்கிறது. ஏன் ஒருத்தர் அதை செய்யணும்?
Even though he was favorably endowed in many ways, he belonged to the royal family and was highly elevated in terms of numerous qualities. He was a great warrior, he had great longevity.
அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனான அவன் பற்பல நற்குணங்களை உடையவன். அவன் மாபெரும் போர் வீரன், நீண்ட வாழ்நாளை உடையவன்.
Yes, one thing is the age. 5,000 years ago, when Arjuna was living, the longevity was very, very long. At that time, people used to live up to 1,000 years.
ஆமா, இதில் ஒரு விஷயம் வயசு. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அப்போ மக்களுக்கு ஆயுட்காலம் ரொம்ப நீண்டதாக இருந்தது. அந்த சமயத்தில் மக்கள் 1,000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
Just like in the present age, the limit is 100 years. Similarly, in the Dwapara Yuga, the age limit was 1,000 years. And before that, in the Treta Yuga, the age limit was 10,000 years. And before that, in the Satya Yuga, the age limit was 100,000 years.
இப்போ உதாரணத்துக்கு, தற்காலத்தில் ஒருத்தருக்கு ஆயுட்காலம் அப்படின்னா வயது வரம் வந்து 100 வருஷம். அதே மாதிரி துவாபர யுகத்தில் 1,000 வருஷம் ஒருத்தருடைய வயது வரம்பாக இருந்தது. அதுக்கு முந்தின திரேதா யுகத்தில் ஒருத்தருக்கு வந்து 10,000 வருஷம் வயது வரம்பு இருந்தது. அதுக்கு முந்தின சத்திய யுகத்தில் 100,000 வருஷம் வயது வரம்பு இருந்தது.
So the age limit is decreasing. So even though Arjuna was at a time when people could live for 1,000 years, still he thought that it is impossible.
அப்படின்னா ஆயுட்காலம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அதனால இப்போ அர்ஜுனன் வந்து வாழ்ந்த காலத்தில் 1,000 வருஷம் மக்கள் வாழ்ந்திருந்தாலுமே கூட இது சாத்தியம் இல்லைன்னு அவன் நினைச்சான்.
And above all, he was the most intimate friend of Lord Krishna, the Supreme Personality of Godhead. 5,000 years ago, Arjuna had much better facilities than he did. Yet he refused this system of yoga.
எல்லாவற்றிற்கும் மேலாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன், நம்மிடம் தற்போது இருப்பதை விட 5,000 வருடங்களுக்கு முன்பு பன்மடங்கு வசதிகளை பெற்றிருந்தும் அர்ஜுனன் இந்த யோக முறையை ஏற்க
மறுத்தான்.
ஆமா, இந்த யோக முறைதான், இந்த அஷ்டாங்க யோக முறைதான்.
We do not find any record in history of his practicing it at any time. Therefore, this system must be considered impossible, especially in this age of Kali. Of course, it may be possible for some very few rare men, but for the people in general, it is an impossible proposal. If this was so 5,000 years ago, and what to speak of the present day. Those who are imitating this yoga system in different so-called schools and societies
although complacent, are certainly wasting their time. They are completely in ignorance of the desired goal.
உண்மையில் அவன் இந்த யோக முறையை பயிற்சி செய்ததாக நாம் சரித்திரத்திலும் காண முடிவதில்லை. எனவே இக்கலியுகத்தில் இம்முறை பொதுவாக அசாத்தியமானதாக கருதப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட விசேஷமான மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது சாத்தியமாகலாம். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது இயலாத காரியமாகும். 5000 வருடங்களுக்கு முன்பே இந்நிலை என்றால் தற்காலத்தை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? பெயரளவு மையங்களிலும் சங்கத்திலும் இந்த யோக பயிற்சியை நகல் செய்பவர்கள் வசதி உடையவராயிருப்பினும் காலத்தை வீணடிப்பவர்களே. அவர்கள் உண்மையான குறிக்கோளை சற்றும் அறியாதவர்களாக உள்ளனர்.
So this Ashtanga yoga is not possible. Therefore this yoga system, Bhakti yoga system, is applicable to anyone.
அதனால இந்த அஷ்டாங்க யோக முறை சாத்தியமில்லாது. அதனால தான் இந்த பக்தி யோக வழிமுறையானது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது.
You have seen, when this chanting Bhakti Yoga system goes on, even a small child, he also begins to clap.
நீங்க பார்க்கலாம், இந்த பக்தி யோக வழிமுறையில நம்ம பாடும்போது ஒரு சிறு குழந்தை கூட கை தட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்க அதை பார்க்கலாம்.
Without any training, without any education, automatically he takes part.
எந்த பயிற்சியும் இல்லாம, எந்த ஒரு கல்வியுமே சொல்லி கொடுக்காம தானாகவே அவன் அதுல பங்கெடுத்துக்கிறான்.
So therefore Lord Chaitanya has said that this is the only system in this age. Hare Nama, Hare Nama, Hare Nama, Iva Kevala. Simply chanting Hare Krishna, Hare Krishna. Kalo, in this age of Kali, Kalo, Nasti Eva, Nasti Eva. There is no other alternative, no other alternative, no other alternative.
அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார், இந்த யுகத்தில் இது ஒரே வழிமுறை தான். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம், வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடுறது தான் கலவ். இந்த கலியுகத்தில் கலவ் நாஸ்தேவ நாஸ்தேவ, வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை.
If you adopt this system, this Bhakti Yoga system, very simple, simply chant, you'll find immediately result. Pratyaksham avagamam dharma. Any other yoga system, if you practice, you are in the darkness, you do not know how far you are making progress.
நீங்க இந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பக்தி யோக முறையை, அது ரொம்ப எளிமையானது, வெறுமனே பாடுறது, நீங்க உடனடியாக அதனுடைய பலனை பார்க்கலாம். பிரத்யக்ஷாபகமம் தர்மியம், வேற எந்த யோக முறையை நீங்க பயிற்சி செய்தாலும் நீங்க இருளில் இருப்பீங்க. நீங்க எவ்வளவு முன்னேற்றம் அடைறீங்கன்றத உங்களால பார்க்க முடியாது.
But this sister, you will understand, yes, I am making such and such progress.
ஆனா இந்த வழிமுறையில நான் இந்த இந்த மாதிரி எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கேன்றத உங்களால புரிந்து கொள்ள முடியும்.
This is the only yoga system, Bhakti yoga system, that one can practice for quick result and self-realization and liberation even in this life. He hasn't got to wait for another life. It is so nice. Krishna consciousness.
இது ஒரே யோக முறைதான், இந்த பக்தி யோக முறை. நடைமுறைக்கானது ரொம்ப விரைவில் நீங்க பலனை பார்க்க முடியும், தன்னை உணர முடியும். இந்த வாழ்க்கையிலே கூட நீங்க விடுதலையும் அடைய முடியும். நீங்க அடுத்த வாழ்க்கைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளவு அருமையான ஒரு இந்த கிருஷ்ண பக்தி தான் இது.
For the mind is restless, turbulent, obstinate, and very strong, O Krishna. And to subdue it, it seems to me, more difficult than controlling the wind.
34th ஸ்லோகம். கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததுமாயிற்றே, வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகின்றது.
Yes. Even if you can control the wind, that is not possible. Nobody can control the wind. But even it is theoretically accepting that you can control the wind, but it is not possible to control the mind.
ஆமா, நீங்க காற்றை அடக்கினாலும் கூட அது சாத்தியம் இல்லை. யாருமே காற்றை கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் அதை ஏட்டறிவில் நீங்கள் காற்றை கட்டுப்படுத்துறீங்கன்னு எடுத்துக்கொண்டாலுமே கூட மனதை கட்டுப்படுத்துறது சாத்தியம் இல்லை.
இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மைண்ட் இஸ் சோ ஃப்ளிக்கரிங் அண்ட் சோ டர்புலன்ட்.
அது மிக சிரமமானது. மனசு அந்த அளவுக்கு ஒரு நிலையில் இருக்காது. அலைபாந்திட்டே இருக்கும், தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும்.
Mind is so strong and obstinate that sometimes it overcomes the intelligence. For a man in the practical world who has to fight so many opposing elements, it is certainly very difficult to control the mind. Artificially, one may establish a mental equilibrium toward both friend and enemy. But ultimately, no worldly man can do so. For this is more difficult than controlling the raging wind. In the Vedic literatures it is said, the individual is the passenger in the car of the material body, and intelligence is the driver. Mind is the driving instrument, and the senses are the horses. The self is thus the enjoyer or sufferer in the association of the mind and senses. So it is understood by great thinkers. Intelligence is supposed to direct the mind, but the mind is so strong and obstinate that it surpasses even one's own intelligence, as an acute infection may surpass the efficacy of medicine. Such a strong mind is supposed to be controlled by the practice of yoga. But such practice is never practical for a worldly person like Arjuna. And what can we say of modern man? The difficulty is neatly expressed. One cannot capture the blowing wind. And it is even more difficult to capture the agitating mind.
பொருளுரை. மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியை வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர்ச்சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாக வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. ஜட உடல் எனும் ரதத்தில் ஆத்மா பிரயாணி, புத்தியே சாரதி, மனமே ஓட்டும் உபகரணம், புலன்களே குதிரைகள். இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்புறவோ துன்புறவோ செய்கின்றான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறே எண்ணுகின்றனர். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்றுவிடுவதைப் போல பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்றுவிடுகிறது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இது என்றும் அசாத்தியமே. அப்படியிருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது. வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிட கடினமானதாகும்.
Therefore, this process, chanting Hare Krishna, it captures the mind immediately. Simply, if you chant Krishna, and if you hear, automatically your mind is fixed in Krishna.
அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணக்கூடிய இந்த வழிமுறையானது மனதை சிறைபிடிக்கக்கூடியதாக இருக்குது. வெறுமனே நீங்கள் கிருஷ்ணான சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கேட்கும்போது தானாகவே உங்களுடைய மனசு கிருஷ்ணரில் நிலை பெற்று போயிடுது.
That means the yoga system is immediately attained. Because the whole yoga system is to concentrate your mind on the form of Vishnu.
அப்படின்னா உடனடியாக அந்த யோக முறை அடையப்படுது. ஏன்னா மொத்த யோக முறையும் மனதை விஷ்ணு மேலே நிலைநிறுத்தணுன்றது தான்.
And Krishna is the original personality of expansion of Vishnu form. Krishna is just like, here is a lamp. Now, from this lamp, from this candle, you can bring another candle. You can kindle it.
மேலும் கிருஷ்ணர் தான் அந்த மூல முழுமுதற் கடவுள். அவருடைய விரிவாக்கம்தான் விஷ்ணுவுடைய ரூபங்கள். கிருஷ்ணர் எப்படின்னா ஒரு தீபம் இருக்குது, அந்த தீபத்திலிருந்து நீங்கள் வெவ்வேறு தீபங்களை ஏற்றிக்கொண்டே போகலாம்.
Then another thousands of candles you can expand. Each candle is as powerful as this candle. There is no doubt about it.
இன்னொரு தீபம், இன்னொரு தீபம், இன்னொரு தீபம்னு நீங்கள் பல ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றிக்கொண்டே போகலாம். எல்லா தீபங்களுமே இந்த முதல் தீபம் போலவே சக்தி உடையது தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
பட் ஒன் ஹேஸ் டு டேக் திஸ் கேண்டில் ஆஸ் தி ஒரிஜினல் கேண்டில். சிமிலர்லி கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பேண்டிங் இன் மில்லியன்ஸ் ஆஃப் விஷ்ணு ஃபார்ம். ஈச் விஷ்ணு ஃபார்ம் இஸ் ஆஸ் குட் ஆஸ் கிருஷ்ணா. But Krishna is the original candle, because from Krishna everything expands.
ஆனால் இந்த தீபத்தை முதல் தீபமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி கிருஷ்ணர் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபங்களாக விரிவடைகிறார். ஒவ்வொரு விஷ்ணு ரூபமும் கிருஷ்ணரை போலவே தான். ஆனால் கிருஷ்ணருடைய ரூபமானது இப்படி முதல் தீபமும் அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிருஷ்ணர்ல இருந்து தான் எல்லா விரிவாக்கங்களும் வருது.
So one who has concentrated his mind somewhere other in Krishna, he has already attained the perfection of yoga.
அதனால யார் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில கிருஷ்ணர்ல தன்னுடைய மனதை நிலைநிறுத்தியிருக்காரோ அவர் ஏற்கனவே யோகத்தின் பூர்ணத்துவத்தை அடைந்தவர்.
This is the substance of Krishna consciousness movement.
இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய சாராம்சம்.